நமஸ்காரம். நம்முடைய இந்து கலாச்சாரம், சனாதன தர்மம் பல பல ஆயிரம் ஆண்டுகள், லட்சம் ஆண்டுகள் பழமையானது. அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, மற்றொருத்தர் தாங்கள் எந்த மதத்தினரோ அதை மாற்றிவிட வேண்டும், அவர்கள் இந்து மதத்தை தழுவ வேண்டும் என்கிற வேகம், தேவையற்ற ஆசை அது கிடையாது. அது இல்லாமை யாரும் நன்றாக இருக்க வேண்டும், அவரவர்கள் எப்படி உள்ளார்களோ அப்படியே நன்றாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை, இதெல்லாம் சனாதன தர்மத்தின் தனி சிறப்புகள். ரொம்ப பழமையானபடியாலேயும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் மதமாக இருக்கிறபடியாலேயும், சிலர் இதை தங்கள் விருப்பத்துக்கு வளைத்து விடலாம், தாங்கள் எப்படியும் பேசலாம், எதிர்ப்பு இருக்காது என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். They take undue liberty னு சொல்லலாம். ஆனால் அப்படி பலரும் இந்த சம்பிரதாயத்துக்குள் உள்ளனர். இதன் சிறப்பே அவர்களையும் ஆதரிப்பதுதான். ஒரு உதாரணத்துக்கு, நமக்குள்ளேயே ஹிந்து தர்மத்திலேயே ஒரு கேள்வி நிலவுகிறது, அதை பத்தி சொல்றேன். ஹிந்து மதம் அவ்வளவு பெரிய மதமாக இருந்தால், சனாதன தர்மமாக இருந்தால், அப்ப ஏன் நம்முடைய கடவுளர்கள் எல்லாரும் பாரதத்திலேயே உள்ளார்கள்? ஏன் நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாம் பாரதத்தை பத்தி மட்டுமே பேசுகின்றன? அப்ப ஒரு குறுகிய இடம், குறுகிய கண்ணோட்டத்துக்குள் அடங்கியவர்கள் தானே இந்துக்கள். ஆனால் மற்ற மதங்கள் உலகளாவிய அளவில் உள்ளன என்று இந்துக்களுக்கே ஒரு சந்தேகம். அவதாரங்கள் அனைத்தும் பாரத தேசத்தில் தானே நடக்கின்றன, ஏன் வெளிநாட்டில் நடக்கிறது இல்ல? இதிகாச புராணங்கள் சம்ஸ்கிருதத்திலும் தமிழும் தானே உள்ளன, ஏன் மற்ற நாட்டு மொழிகள் எல்லாம் இல்லை? ஆழ்வார்கள் தமிழகத்தில் தானே பிறந்தார்கள், ஏன் மற்ற நாடுகளில் பிறக்கல? இதெல்லாம் குதர்க்கமான கேள்விகள், கேட்கணும் குத்தணுங்கிறதுக்காக கேட்கப்படும் கேள்விகள். இதற்கு பதில் கூறுவது மிக எளிது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு ஒரு மாற்று கேள்வி உள்ளது, அதற்கும் பதில் இருக்காங்கிறதை கேட்பவர்கள் தான் சொல்ல வேண்டும். இப்ப இவர்களெல்லாம் வெளிநாட்டில் பிறக்கவில்லையேன்னு ஆதங்கப்படுகிறோமே, அதனால்தான் வெளிநாட்டு உடல் அமைப்பு, வெளிநாட்டு மொழி, வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டு உடை, அது அத்தனையும் நம்ம நாட்டுக்கு அவசியம் தேவை, அது சிறப்புடையது, அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் தமிழர் பண்பாடு, அதுதான் சனாதன தர்மத்தின் குறிக்கோள் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஆங்கிலமோ அல்லது உருது மொழியோ இந்த நாட்டு மொழி அல்ல. இந்த நாட்டு மொழியை குறை சொல்லிவிட்டு வெளிநாட்டு மொழியைத்தான் கொண்டாட வேணுங்கிறது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது? என் தாய்நாட்டில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லணும், ஆனா இந்த தாய்நாடு அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையது என்றும் சொல்ல வேண்டும். இது ரெண்டும் பொருந்துமா பாருங்க. சில நூற்றாண்டுகளாக இருப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பல பல ஆயிர லட்சங்கள் ஆண்டு இருப்பதை குறை கூற வேண்டும். யாராரு படையெடுத்து இங்கிருக்கும் சொத்தை எல்லாம் சூறையாடினார்களோ அவர்களெல்லாம் சரி, இந்த நாட்டுக்கு நல்லது செய்தவர்கள், எப்பேற்பட்ட அரசர்கள், சக்கரவர்த்திகள் என்றெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த நாட்டு மன்னர்கள் யார் நம் நாட்டுக்காக எதிர்த்து போராடினார்களோ அவர்களையெல்லாம் ஏச வேண்டும், குறுகிய கண்ணோட்டமுடையவர்கள் சொல்ல வேண்டும். இதுவே இந்த நாட்டில் ஒரு வழக்கமாக இருக்கிறது, ஒரு சிலரின் வழக்கமாக இருக்கிறது. சரி, அது ஒரு சிலர் தானே, மற்ற பேர் அதை கேட்க வேண்டுமானால் கண்டிப்பா கேட்க வேண்டாம். ஆனால் இந்த ஒரு சிலர் இப்படித்தான் டபுள் ஸ்டாண்டர்டோட பேசுறார்கள், இரட்டை நிலைப்பாடு. வெளிநாட்டு மொழி ஏத்துப்போம், நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம், வெளிநாட்டு கலாச்சாரம் ஏத்துப்போம், அதுலதான் நாமளே உடுப்பணிந்து கொள்வோம். ஏன்னா அதெல்லாம் பரந்த நோக்கத்தோட நாம ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம் நாட்டு சம்ஸ்கிருத மொழி இறந்த மொழி, டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும். வெளிநாட்டு மொழி ஏதான ஒண்ணு ஒரு 100,000 பேர் பேசிக்கொண்டிருந்தால் அவற்றை காப்பாற்றி கொடுப்பதே நம்முடைய கடமை என்று சொல்ல வேண்டும். ஒருபுறம் பார்த்தால் இப்படி பேசும் எதுவும் நிற்பதில்லை. அதனால்தான் அவர்களும் மிகவும் தவிக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொள்கைன்னு பார்த்தால் சுயலாபமே கொள்கை. ஏதோ அப்படி இருக்கிறவர்களும் வாழ்வதற்கு வழி வேண்டும். அந்த வழியை எப்போதும் இந்து தர்மம் கொடுக்கும். அதனால்தான் இந்து தர்மத்தில் இருப்பவர்கள் மட்டுமே இப்படி பேசுகிறார்கள். அதுல ஒரே ஒரு கஷ்டம், யார் இப்படி பேசுகிறார்களோ அவர்கள் நிறைய எழுதுகிறார்கள், பத்திரிகைகளுக்கு போகிறார்கள், ஊடகங்களில் பேசுகிறார்கள். அதனால மக்கள் அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆர்வத்தை கிளப்பும் மாற்றுக் கருத்தாக இருக்கிறதே, நினைத்துத்தான் பார்ப்போமே, கேட்டுத்தான் பார்ப்போமேனு தோண்டிவிடுகிறது. இதிலே மாற்று கருத்துக்களை வரவேற்க வேறு சனாதன தர்மம் கற்றுக் கொடுத்து விட்டது. அதற்கு எந்த தண்டனையும் இங்கு கிடையாது. யாரும் இப்படி கூறுபவர்களை விட்டேனா பார் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த நாளிலிருந்தே நம்ம ரிஷிகள் ஊக்குவித்து கேள்வி கேட்பாய், மாற்று கருத்தை சொல்லு, யாருக்கு இங்கு இடம் உண்டு என்று ஏத்துருக்கார்கள். அப்படி ஏத்துன்றதுனாலே இந்து தர்மம் ஒரு மதமே அல்ல, இது ஒரு ரிலிஜியனே இல்லை என்று கோர்ட்டுக்கு போற அளவுக்கு ஆறுது. இதெல்லாம் எதற்காக இருக்கும் நினைக்கிறீர்கள்? ஏதோ அரசியல். அவரவர்கள் எப்படியும் தங்கள் முன்னேற்றத்தை பார்த்தாக வேண்டும். அதனாலே நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது நமக்கே புரியல, எல்லாமே இரட்டை நிலைப்பாடுன்னு. ஒன்னும் இது செக்குலர் கண்ட்ரி, உண்மை. அப்பனா அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும், யாரையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலருக்கு மட்டும் முக்கியத்துவம் என்றும் நினைக்க கூடாது, அனைவரும் சமம்னு தானே இருக்க வேண்டும். ஆனால் அந்த சமத்துவம் காணும் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்முடைய லால இருந்து எல்லாம் சமத்துவத்தை சொல்லுகின்றன. ஆனால் நடைமுறையில் உள்ளதா? மாறி இருக்கிறது. அப்படின்னா ஏன் மாறி இருக்கு, எதற்காக அப்படி பண்றார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிந்ததை நன்கு நடைமுறைப்படுத்தி நம் உள்ளத்தில் அழுத்தமாக எழுதிக்கொண்டு நம் நாடு, நம்முடைய தாய்மொழி, நம்முடைய பெற்றோர், அதபோல நம்முடைய இந்து தர்மம், ஆறும் ஆறார் எந்தெந்த தர்மத்தில் இருக்கிறார்களோ அப்படியே இருக்கட்டும். ஆனால் இங்கிருந்து கொண்டே இதை குறை கூறுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிதானமாக யோசித்து பார்த்தால் இவர்கள் அனைவருடைய இரட்டை நிலைப்பாடு நன்கு புரியும். புரிந்து கொண்டு செயல்படுவோம். நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் கண்டிப்பாக மெதுவே இதை எடுத்தும் சொல்லுவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.